அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 17 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் யுக்ரைனிலிருந்து பிரிந்து ரஷ்யாவுடன் இணைவது என்று கிரைமியாவின் நாடாளுமன்றம் முடிவு செய்திருப்பதை அடுத்து அங்கு நிலவும் அரசியல் சூழல் குறித்த கண்ணோட்டம், ஒருவார காலத்துக்கும் மேலாக காணாமல் போயிருக்கும் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் நிலை குறித்த தகவல்கள், இலங்கையில் மனித உரிமை ஆர்வலர்கள் இருவர் கைதாகியிருப்பது பற்றிய செய்தி.
3-4 குருக்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இரவு 11:30 போல எங்கட ஃபாதர் சந்திக்க விட்டாங்க ஒரு 5 நிமிஷம். ஆனால் பர்சனல் ஆகணும் கதைக்கலாம் போச்சு என்னடா அவங்க நின்றாங்க. அதுக்கு பிறகு 12 போல எங்களுக்கு முன்னாலேயே வாகனத்திலேயே கிளம்புக்கு ஏற்றிட்டாங்க.
இலங்கையின் மட்டக்களப்பில் நிலவும் வறட்சி நிலை பற்றிய தகவல்கள், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாமக நீடிக்கிறதா என்பது குறித்த குழப்ப நிலை பற்றிய செய்தி.
ஒரு சில தொகுதிகள் பல கட்சிகளுக்கு விருப்பம் இருக்கின்ற காரணத்தினாலே அவற்றையெல்லாம் முடித்து வைத்து பேசி முடிப்பதற்கு காலதாமதம் ஆகியிருக்கின்றது.
ஆகியவையும் பின்னர் விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியும் கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
கிரைமியாவில் ரஷ்யாவின் செயல்களோடு தொடர்புடைய ரஷ்ய மற்றும் யுக்ரைன் அதிகாரிகள் மீது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தடைகளை விதிக்க உள்ளன. கிரைமியாவின் தற்போதைய தலைவர் செர்ஜி அகசியோனோவ், ரஷ்ய துணை பிரதமர் டிமிட்ரி ரோகோசின், யுக்ரைன் முன்னாள் அதிபர் விக்டர் யானுகோவிச் உள்ளிட்ட 11 பேரின் சொத்துக்களை முடக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியிருக்கின்றார். அதேபோன்று ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய சகா ஒருவரையும் இவர்கள் குறிவைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள் எதுவும் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் ட்விட்டரில் வெளிநாடுகளில் சொத்தோ வங்கி கணக்கோ இல்லாதவர்களை அமெரிக்க அதிபர் ஒபாமாவால் என்ன செய்ய முடியும் என்று ரஷ்ய துணை பிரதமர் கேட்டுள்ளார். இதற்கிடையே 21 அதிகாரிகள் மீது பிரயாண தடை மற்றும் சொத்து முடக்கத்தை கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். இருந்த போதிலும் அவர்களுடைய பெயர் பட்டியலை இவர்கள் வெளியிடவில்லை.
கிரிமியா நாட்டின் நாடாளுமன்றம் உக்ரைனிலிருந்து தம்மை விடுவித்து சுதந்திர பிரகடனம் ஒன்றை இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யாவோடு இணைவதற்கும் அது விண்ணப்பம் செய்திருக்கிறது. உக்ரைனின் சட்டங்கள் இன்று முதல் கிரிமியாவில் செல்லுபடியாக மாட்டா என்றும், கிரிமியாவில் தற்போதுள்ள உக்ரைன் சொத்துக்கள் அனைத்தும் தேசியமயமாக்கப்படும் என்றும் கிரிமியா நாடாளுமன்றம் அறிவித்திருக்கிறது. $400 மில்லியன் பெறுமதியான உதவியை ரஷ்யா கிரிமியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. கிரிமியா குடியரசின் வரவு செலவு திட்டத்தை இது இருமடங்காக்கும் என்று கிரிமியாவின் தற்காலிக பிரதமர் செர்ஜி அக்சியோனான் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே உக்ரைனின் நாட்டின் இராணுவத்தில் ஒரு பகுதி செயற்பட ஆரம்பிப்பதை உக்ரைன் நாடாளுமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. நேட்டோ அமைப்பிடம் தொழில்நுட்ப உதவியையும் உக்ரைன் கேட்டிருக்கிறது. உக்ரைனுடனான கூட்டுறவை பலப்படுத்த நேட்டோ அமைப்பு இணங்கியிருக்கிறது. ஒலிபரப்புக்கு சற்று முன் வந்த செய்திகளின்படி, கிரிமியாவில் நேற்று நடந்த கருத்து கணிப்பில் ஒழுங்கினங்கள் பல நடந்திருப்பதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்திலிருந்து கடைசியாக தரை கட்டுப்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டது துணை விமானியாக இருக்கும் என்று தாங்கள் நம்புவதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆல் ரைட், குட் நைட் என்று கடைசியாக பதிவான வார்த்தைகளும் விமானத்தை தொடர்பில் வைத்திருக்கும் உபகரணங்கள் அணைக்கப்பட்டவையும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடந்துள்ளன. இதன் மூலம் விமானம் காணாமல் போனதில் விமானத்தில் இருந்த ஊழியர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்று விசாரணையாளர்கள் நம்புகின்றனர். காணாமல் போன விமானம் 2 வழிகளில் சென்றிருக்கலாம் என்று சர்வதேச ரீதியிலான தேடுதல் இடம்பெற்று வருகின்றது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் அணைக்கப்பட்டு பல மணி நேரங்களுக்கு பின்னரும் இந்த விமானம் பறந்துள்ளது என்று எண்ணப்படுகின்றது.
நவீன உலகில் இன்னும் செயற்பட்டு வரும் அடிமை சேவக முறையை எதிர்த்து போராட கூட்டு நடவடிக்கை ஒன்று வத்திக்கானில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க மற்றும் அங்கிலிக்கன் தேவாலய பீடத்தினரும் சூனி பிரிவு இஸ்லாத்தின் இறை இயல் துறையில் மிக முக்கியஸ்தர்களில் ஒருவருமான கைரோ அல் அசார் பல்கழகத்தின் மூத்த இமாமும் வத்திக்கான் அங்குரார்ப்பணத்தில் கலந்து கொண்டார்கள். பூகோள சுதந்திர இணையம் என்ற பெயர் கொண்ட இந்த அமைப்பு அடிமை ஊழியர் தொடர்புகளை அறுத்தறிந்து அடிமை முறையே முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று அரசாங்கங்களை, வர்த்தகத்துறையை, கல்வி நிறுவனங்களை, மதக்குழுவினரை ஊக்குவிக்க இருக்கிறது. இவர்களின் மதிப்பீட்டின்படி இன்று உலகெங்கும் உள்ள நாடுகளில் 30 மில்லியனுக்கும் அதிகமானோர் பணிப்பெண்களாக, பாலியல் தொழிலாளிகளாக, பாலியவது போராளிகளாக, கூலி வேலையாட்களாக, அடிமைகள் போல நடத்தப்பட்டு வேலை வாங்கப்படுகிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது.
சீனாவில் பிறந்த சிசுவை வேண்டாம் என்று எண்ணும் நபர்கள் சிசுக்களை விட்டு செல்வதற்காக அரசாங்கம் ஏற்படுத்தியிருந்த தொட்டில் அமைப்பு ஒன்று ஒரு மாகாணத்தில் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. மிக அதிகமான சிசுக்களை மக்கள் விட்டு சென்று விட்டதால் இந்த தொட்டிலை தெற்கு நகரமான குவாங்சுவில் தற்காலிகமாக மூடி வைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் பன்னாட்டு குறிப்புகள். யுக்ரைனிலிருந்து கிரைமியா பிரிந்து போய் ரஷ்யாவுடன் இணைவது என்று கிரைமியாவின் நாடாளுமன்றம் எடுத்த முடிவு குறித்து செய்தியறிக்கையில் கேட்டீர்கள். இது குறித்த மேலதிக பிபிசி தகவல்களை தொகுத்து தருகிறார் சீவகன்.
ரஷ்யாவுக்கு எதிராக தடைகளை விதிப்பது குறித்து ஆராய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு அமைச்சர்கள் இன்று சந்திக்கின்றார்கள். ஞாயிறன்று நடந்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் யுக்ரைனில் இருந்து பிரிவது என்று பெரும்பான்மையான மக்கள் கிரைமியாவில் வாக்களித்ததை அடுத்து இந்த நகர்வு வந்திருக்கின்றது. கிரைமியாவில் மகிழ்ச்சி ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன. ரஷ்யாவின் ஆதரவும் அதற்கு உண்டு. யுக்ரைனில் இருந்து சுதந்திரம் அடைவதாக அறிவித்திருக்கின்ற கிரைமிய நாடாளுமன்றம் ரஷ்யாவுடன் இணைவதற்கு விண்ணப்பித்திருக்கின்றது. ஆனால் யுக்ரைனிலும் மேற்கு நாடுகளிலும் இதற்கு எதிர்ப்பு காணப்படுகின்றது. தனது நடவடிக்கைகளுக்காக ரஷ்யா தண்டிக்கப்படும் என்று அதிபர் ஒபாமா ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தொலைபேசியில் கூறியிருக்கின்றார். கிரைமிய மக்கள் கருத்தறியும் வாக்களிப்பை சட்டவிரோதமானது என்று கூறியிருக்கின்ற அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அதனை அங்கீகரிக்க மறுத்திருக்கின்றன. சிங்கப்பூரில் கடந்த இரவு பெருமெடுப்பில் மகிழ்ச்சி ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் கால் நூற்றாண்டுக்கு பிறகு தாம் ரஷ்யாவுடன் இணையப் போவதை பற்றி மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களது கனவில் இது ஒரு பெரும்
முன்னேற்றம்.
நாங்கள் ரஷ்யாவுக்கு திரும்பி வந்துவிட்டோம். எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி. இங்குள்ளவர்களுக்கு என்ன தேவையோ அது கிடைத்திருக்கின்றது. ஆனால் அது அவர்களது சர்வதேச உறவுகளில் நீடித்த பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது. யுக்ரைனில் இருந்து பிரிந்து ரஷ்யாவில் இணைவது என்று மக்கள் கருத்தறியும் வாக்களிப்பில் மக்கள் பெருமெடுப்பில் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே நடந்திருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினாலும் அந்த கருத்து பெரும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கின்றது. ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் கிரைமியா இருந்த நிலையில் 2 வார காலத்துக்குள் இந்த வாக்கெடுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த வாக்கெடுப்பை உக்ரைனிய அரசாங்கமும் சர்வதேச சமூகத்தின் பெரும்பகுதியும் ஏற்கவில்லை. கிரைமியாவை ரஷ்யாவுடன் இணைப்பதற்கு அதிபர் பூட்டின் நடவடிக்கை எடுத்தால் அது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய அதிகாரிகளுக்கு எதிரான தடைகளை கொண்டு வருவதற்கு தூண்டும். இதனால் வரும் வாரங்களில் பதட்டம் அதிகரிக்கலாம். இது குறித்து இன்று ஐரோப்பிய ஒன்றியம் பிரசல்ஸில் ஆராய இருக்கின்றது. அது பற்றி ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் பேரனஸ் கேத்தரின் ஆஷ்டன் அவர்கள் கூறுகையில், அங்குள்ள நிலைமைகளின் தீவிரத்தை பற்றியும் அடுத்து அங்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் ஆராய்வதற்காக இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த வாரத்தில் ஐரோப்பிய ஆணைய கவுன்சிலும் சந்திக்க இருக்கின்றது என்றார் ஆஷ்டன். பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் அவர்கள் கூறுகையில்,
travel bans and asset freezes on
தனிநபர்கள் மீதான பயண தடைகள், சொத்துக்கள் முடக்கம் ஆகியவை குறித்து நாங்கள் ஆராய இருக்கின்றோம். அதில் ஒரு உடன்பாடு ஏற்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதேவேளை ராஜதந்திர ரீதியிலான அனைத்து வழிகளும் சமரசத்துக்காக ரஷ்யாவுக்காக திறந்திருக்கும். நாங்கள் தொடர்ந்தும் ரஷ்யாவுடன் ராஜதந்திர ரீதியில் தொடர்பில் இருப்போம் என்றார் ஹேக். யுக்ரைனின் பெருநிலப்பரப்பில் இருக்கின்ற ரஷ்ய வம்சாவளியினரும் தமக்காக தனித்தனியாக மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புகளை நடத்த வேண்டும் என்று போராட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதனால் ரஷ்யாவுக்கும் மேற்குலகுக்கும் இடையிலான உறவுகள் மோசம் என்ற நிலையில் இருந்து படுமோசமாக மாறப்போகின்றது.
செய்தியை வழங்கியவர் சீவகன். மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தினை தேடும் பணி தெற்கு பகுதியில் ஆஸ்திரேலியாவால் முன்னின்று நடத்தப்படுகிறது. இது குறித்த பிபிசி இணையதள குறிப்பொன்றை வழங்குகிறார் குமார் ராமலிங்கம்.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தற்போது 2 வான் பரப்புகளுக்கு கீழே உள்ள பகுதிகளில் தேடி வருவதாக மலேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடைசியாக தென்பட்ட இடத்திற்கு வடக்கு அரைவட்டமாகவோ அல்லது தெற்கு அரைவட்ட பக்கமாகவோ இது சென்று இருக்கலாம் என்றும், அந்த விமானத்தை வேண்டுமென்றேதான் திசை திருப்பியிருப்பதாகவும் மலேசியா கூறுகின்றது. 239 பேருடன் ஒரு வாரத்திற்கு முன்னர் காணாமல் போன இந்த விமானத்தை தேடும் பணியில் இப்போது 26 நாடுகள் இணைந்துள்ளன. இந்த விமானத்திலிருந்து கடைசியாக தரை கட்டுப்பாளர்களுடன் பேசியது துணை விமானியாகத்தான் இருக்க வேண்டும் என்று மலேசியா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் எண்ணுகின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்த மலேசியா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் தலைமை அதிகாரியான அகமது ஜாவ்ஹாரி யாஹியா அவர்கள், ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி டேப்பில் கடைசியாக பதிவான குரல் துணை விமானி உடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்புகின்றோம் என்றார் அவர். அத்தோடு விமானம் பற்றிய தகவலை தரையில் இருக்கும் உபகரணங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்த ACARS என்னும் உபகரணத்தை வேண்டுமென்றே அணைத்து வைத்த பின்னர் தான் கடைசியாக தரையிலிருந்த கட்டுப்பாளருடன் பேசியிருக்கின்றார்கள் என்றும் மலேசிய அதிகாரிகள் கூறுகின்றனர். இதற்கிடையே விமானத்தை தேடி வருபவர்கள் வடக்கு அரைவட்டமாக கசாகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் எல்லைக்கு அருகாமிலிருந்து வடக்கு தாய்லாந்து வரையில் விமானத்தை தேடி வருகின்றனர். தெற்கு அரைவட்டமாக இந்தோனேஷியாவிலிருந்து இந்திய பெருங்கடல் வரையிலும் தேடி வருகின்றனர். இதற்கிடையே தாங்கள் தகவல்களை மறைப்பதாக கூறப்படுவதை மலேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் மறுத்துள்ளார். விமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முன்னுரிமையாக இருக்கின்றது. உருப்படியான தகவல்கள் எதனையும் நாங்கள் மறைக்கவில்லை. அதே சமயம் சர்வதேச விசாரணையாளர்களால் உறுதி செய்யப்படாமல் எந்த ஒரு செய்தியும் வெளியாக கூடாது என்ற பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது என்று கூறினார் அவர். தெற்கு பகுதியில் நடைபெறும் தேடுதல் நடவடிக்கையை முன்னின்று நடத்த ஆஸ்திரேலியா சம்மதித்துள்ளது. இதற்கிடையே காணாமல் போன விமானத்தின் கேப்டனான சஹாரி ஷா மற்றும் துணை விமானியான ஃபாரிக் அப்துல் ஹமீத் ஆகியோரின் வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். விமானம் ஓட்டுவது போன்ற அனுபவத்தை, வீட்டிலேயே திறனும் உபகரணத்தை விமான கேப்டன் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்து சோதனை செய்வதற்காக காவல்துறையின் தலைமையகத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர்.
குமார் ராமலிங்கம் வழங்கிய இந்த குறிப்புடன் பன்னாட்டு கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட ஜெயகுமாரி என்ற பெண் குறித்த விவரங்களை பற்றி ஆராய அங்கு சென்ற 2 மனித உரிமை ஆர்வலர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சியில் நேற்றிரவு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் ஆசிய மனித உரிமைகள் ஆணையகம் உள்ளிட்ட பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமது கரிசனையை வெளியிட்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரியிருக்கின்றன. அமெரிக்க தூதரகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், நன்கு அறியப்பட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பலர் இலங்கையில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு, இவர்கள் தொடர்பில் வெளிப்படைத்தன்மையை அவர்களுக்குரிய முறையான சட்ட உதவிகளை வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருக்கின்றது. கொழும்பை தளமாக கொண்டு செயற்படுகின்ற மனித உரிமைகள் ஆவண மையத்தின் ஆலோசகராகிய ருக்கி பெர்னாண்டோ, யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்கும் அமைதிக்கும் நல்லிணக்கத்திற்குமான அமைப்பின் பணிப்பாளர் அருட்தந்தை பிரவீன் மகேசன் ஆகிய இருவருமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையானது இலங்கை அரசியல் அமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ள நடமாடும் சுதந்திரத்தையும் இலங்கையின் ஜனநாயக நிலைமையும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்று மனித உரிமைகளுக்கும் ஆய்வுக்குமான நிலையத்தின் பணிப்பாளர் கீர்த்தி தெனகோன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அவசரகால சட்டம் நடைமுறையில் இல்லாத போதிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் கோரியிருக்கின்றது.
கிளிநொச்சி தருமபுரத்தில் பாலேந்திரா ஜெயக்குமாரி, அவரது குழந்தை, இவர்கள் பயங்கரவாத தரப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதும் இதனுடைய உண்மை தன்மைகளை ஆராய அவர்கள் சென்றதாக நாங்கள் அறிகின்றோம். ஆகவே மனித உரிமை செயற்பாட்டாளர்களை கைது செய்வதும் அவர்களது நடவடிக்கைகளை தடை செய்வதும் மிக மிக மோசமான நடவடிக்கைகள் ஆகும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் கேட்பது, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உடனடியாக அவர்கள் இருவரையும் விடுவிக்க வேண்டும். பயங்கரவாத தரப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான உண்மைகளை கண்டறிய முயற்சி செய்தார்களே தவிர அவர்கள் எந்த விதத்திலும் குற்றவாளிகள் அல்ல
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். மனித உரிமை செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான பட்டிச்சீட்டு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் அவருடைய வீட்டில் கையளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் அமலமறை தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை பிரவீன் மகேசன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை நேற்றிரவே தாங்கள் நேரடியாக அறிந்து கொண்டதாக அந்த சபையின் வடமாகாண முதல்வர் அருட்தந்தை போல் நட்சத்திரம் அவர்கள் தமிழோசையிடம் கூறினார்.
இரவு 10:30 போல தகவல் ஒன்று வந்தது, இப்படி எங்கட பாதேசம் பிடிபட்டு கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கணும் சொல்லி, அப்ப நான் இரவு 3-4 குருக்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இரவு 11:30 போல எங்கட பாதர சந்திக்க விட்டாங்க ஒரு 5 நிமிஷம். ஆனால் பர்சனலா அவனும் கதைக்கலாம் போச்சு, என்னடா அவங்க நின்றாங்க. அதுக்கு பிறகு 12 போல எங்களுக்கு முன்னாலேயே வாகனத்திலே கிளம்புக்கு ஏற்றிட்டாங்க. மற்றது தெற்கு பகுதியில உள்ள எங்கட சபையை சார்ந்த ஏனைய குருக்களும் பல பேரோடு கதைச்சு பேசி தங்களால் ஐயன்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம்
என்றார் அமலமறை தியாகிகள் சபையின் வடமாகாண முதல்வர் அருட்தந்தை பால் நட்சத்திரம் அவர்கள். மனித உரிமை செயல்பாட்டாளர்களாகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதை காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் பிபிசியிடம் உறுதிப்படுத்தினார். கிளிநொச்சி பிரதேசத்தில் நேற்றிரவு 10:30 அளவில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பயங்கரவாதத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்கும், இனங்களுக்கு இடையில் பிரிவினையை தூண்டுவதற்கும், மக்களை தவறாக வழிநடத்தி அவர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்துவதற்கும் முயற்சித்திருக்கின்றார்கள் என்ற குற்றத்திற்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். இதற்கிடையில் நீதிமன்ற உத்தரவு அமைய கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாலேந்திரன் ஜெயக்குமாரியின் புதல்வி விபூசிகா என்ற 14 சிறுமியை கிளிநொச்சியில் உள்ள மகாதேவா சைவ சிறுவர் இல்ல மகளிர் இல்லத்தில் வைத்து பராமரிக்குமாறு கிளிநொச்சி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. கடந்த 13 கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்ட பாலேந்திரன் ஜெயக்குமாரி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பூசா தடுப்பு முகாமில் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி வழங்கியவர் மாணிக்க வாசகம். இலங்கையில் பல பகுதிகளில் வறட்சி நிலை நிலவுவதாக செய்திகள் வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலை குறித்து செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் பருவமழை குறைவு காரணமாக சிறுபோக நெல் வேளாண்மை செய்கை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் அச்சமும் கவலையும் வெளியிட்டுள்ளார்கள்.
அதாவது குளத்திலையும் தண்ணி இல்லை, மழை பெய்யாத காரணம் ஆகவே அந்த தண்ணியால இருக்கிற தண்ணி கூட வறட்சி அடைந்து கொண்டு போகின்றது. நாங்கள் இன்று பெய்யும் நாளை பெய்யும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், மழை பெய்யும் பெய்யும் என்று. ஆனா மழை பெய்ய வேண்டிய காலம் வானநிலை குழம்பிக் கொண்டிருந்தது, ஆனால் இன்னும் மழை பெய்யவில்லை.
சிறுபோகத்திலிருந்து அந்த பெரும்போகத்தை திட்டமிட்டு சிறப்பாக செய்யலாம். வித நெல்லும் எங்களுடைய முதல் கூட இந்த சிறுபோக வேளாண்மை செய்யல இருந்துதான், இதுல இருந்துதான் எடுப்போம். சிறுபோகம் பாதிக்கப்படுமா இருந்தா பெரும்போகம் எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக நாங்கள் வித நெல்லே இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும்.
வழமையாக பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் பெய்ய வேண்டிய பருவமழை இன்னமும் பெய்யாத நிலையில் அநேகமான பிரதேசங்களில் வறட்சி நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக நீர்ப்பாசன குளங்களிலும் நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டமும் குறைந்து வருகின்றது. பருவமழை உரிய நேரத்தில் பெய்யாத நிலையில் இந்த ஆண்டுக்கான சிறுபோக நெல் வேளாண்மை செய்கையை மட்டுப்படுத்துமாறு விவசாயிகளும் அதிகாரிகளினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.
வளமையாக எனக்கு 35-40 செய்யலாம், அதுதான் என்னுடைய கண சிறுபோகத்தின் அளவு. ஆனால் அதை கூட குளத்தின் அளவு தண்ணி குறைவால எனக்கு அரசாங்க திணைக்களம் எனக்கு அனுமதித்த அளவு 6 தான். 6 நான் செய்வதா செய்வதில்லையா என்பதை இன்னும் நான் தீர்மானிக்க இல்லாத நிலைமை எனக்கு ஏற்பட்டுள்ளது. என்னை போல ஏனைய விவசாயிகளும் அதைத்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சிறுபோகம் செய்யாததுக்கு மெயின் பிரச்சனை தண்ணி இல்லாதது. மழை பெய்யாதால குளத்துல இப்ப 24 தண்ணி பிடிக்க வேண்டிய இடத்த 18 தண்ணி இருக்கு. 100 செய்ய வேண்டிய இடத்த 25 தான் கொடுத்துருக்காங்க செய்ய சொல்லி. இதால இப்ப பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான். அரிசி விலை இன்னும் குறையில்லையா? அதுதான் இப்ப பிரச்சனை.
10 உள்ளவர் 1 1.5 தான் செய்யக்கூடிய இருக்கிறது. இதால 90% நிலத்தை நாங்க செய்ய பண்ணாம விட வேண்டி உள்ளது.
குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு 25% சிறுபோக நெல் வேளாண்மை செய்கை பண்ணக்கூடிய நிலைமை இருப்பதாக கூறுகின்றார் கமத்தொழில் சேவைகள் உதவி ஆணையாளர் என் சிவலிங்கம்.
எங்களுடைய 2013 அச்சீவ் பண்ண டார்கெட்டை நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து இந்த முறை 25% பயிற்சியை தான் மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. 60,000 செய்ய வேண்டிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் எலக்கல் டிவிஷன் இப்போதைக்கு எங்களுக்கு 17,500 வரையும் தான் வெட்டக்கூடிய நிலையில இருக்கு. இதுவும் பெரிய விக்கட்டான நிலையில தான் இருக்கு. நீர்மட்டத்தை பொறுத்து தான் அடுத்த தீர்மானங்கள் எடுக்க முடியும். ஏனென்றா இப்பவும் கூட வந்து சரியான மலவீழ்ச்சியும் இல்லாத ஒரு நிலையில குளத்தின் நீர்மட்டம் ஆக குறைவான நிலையில நாங்கள் எடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோமோ என்ற சந்தேகத்தில் இருக்கிறோம். போதுமான மழைவீழ்ச்சி இல்ல, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிடைக்கப்பட்ட நீர்வீழ்ச்சி குளங்களை நிரப்புறதுக்கு போதுமானதாக இருக்கு. எந்த ஒரு குளமும் இந்த முறை ஸ்பின் ஒன் இல்ல.
என்று தெரிவித்த அவரிடம், வறட்சியான காலங்களில் நிலத்துக்கு கீழுள்ள நீரை பம்பிகள் மூலம் பாய்ச்சும் மாற்று நடவடிக்கையை கையாள முடியாதா என்று கேட்டபோது,
நெல்லையை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கமும் கடலால சூழப்பட்டிருக்குது. இன்னொரு சைட பார்க்கக்குள்ள நாங்க வந்து மலையோட சேர்ந்த பிரதேசங்கள், அவைகளில் இருக்கிற நீர் வளத்தை பொறுத்தவரையில இலங்கை நீரை உறிஞ்சுற அளவுக்கு சாத்தியக்கூற குறைவு. அதே நேரத்துல வந்து இப்ப யாழ்ப்பாணத்தையோ அல்லது மன்னார் மாவட்டங்களையோ கரையோர மாவட்டங்களை பொறுத்தவரை இலங்கை நீரை பாதிக்க வழிகிட்டமாக இருந்தா கூடுதலா வந்து கடல் நீர் அது உயரம் மாறுறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்குது. அதனால அதுவும் ஒரு பயமா இருக்குது. இப்ப பாகரையை பொறுத்தவரையில நாங்க நிலத்தடி நீரை உறிஞ்சி பயிர் செய்ய மேற்கொண்டோம் தான் கூடுதலாக உப்பாகிறது சான்ஸ் இருக்குது. அது பொறுத்தமட்டதான் இருக்குது
என்று பதிலளித்தார் மட்டக்களப்பு மாவட்ட கமத்தொழில் சேவைகள் உதவி ஆணையாளர் என் சிவலிங்கம்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி இந்திய குறிப்பு. தமிழ்நாட்டில் நமது செய்தியாளராக பணியாற்றிய டி என் கோபாலன் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து சென்னையிலிருந்து நமது தமிழக செய்தியாளராக செயல்பட செய்தியாளர் முரளிதரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் பல ஆண்டு காலம் அவர் இணையதளம் தொலைக்காட்சி என்று பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அவரை தமிழிசைக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நிலவும் குழப்பமான சூழல் குறித்த தற்பொழுதைய நிலவரம் குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இதுவரை முடிவேதும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் இன்று இரவு தொகுதி உடன்பாடு முடிவடையும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் ராஜ்நாத் சிங் 20ஆம் தேதியன்று தொகுதி உடன்பாடு குறித்த இறுதி அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கான பணிகளையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் முதலில் துவங்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அக்கட்சியுடன் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் இந்த கட்சிகளுக்கான இடங்களையும் தொகுதிகளையும் இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை துவக்கி இருப்பதாக மார்ச் 6ஆம் தேதி அறிவித்த தேமுதிக, கூட்டணி தொடர்பான இறுதி அறிவிப்பு வெளிவராத நிலையிலேயே கடந்த வெள்ளிக்கிழமையன்று முதற்கட்டமாக 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது. இதனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தருமபுரி வேட்பாளராக அக்கட்சி தலைவர் ராமதாஸின் மகனான அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பால் பிரச்சனை ஏதும் ஏற்படாது என அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது என்று சொன்னால், தலைவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதியில் எக்காரணத்தை கொண்டும் பிற கட்சிகளைச் சேர்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் பிற கட்சியைச் சேர்ந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தலையிட மாட்டார்கள் என்ற உறுதியான எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஏற்பாட்டின் அடிப்படையில் தருமபுரியில் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்கள்தான் வேட்பாளராக நிறுத்த முடியும் என்கின்ற நிலையில் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அது ஒரு பிரச்சனை என்று நான் கருதவில்லை.
இதற்கிடையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவடையும் என்றும் நாளையோ 20ஆம் தேதியோ பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவர் ராஜ்நாத் சிங் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
99% எங்களுடைய கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நிறைவேற்றிவிட்டன என்று தான் கூற முடியும். இருந்தாலும் கூட ஒரு சில தொகுதிகள் பல கட்சிகளுக்கு விருப்பம் இருக்கின்ற காரணத்தினாலே அவற்றையெல்லாம் முடித்து வைத்து பேசி முடிப்பதற்கு காலதாமதம் ஆகியிருக்கின்றது. வருகின்ற 20ஆம் தேதிக்குள்ளாக எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அதனை இங்கு வந்து தெரிவிப்பார்கள், தேர்தல் குறித்த கூட்டணியை அறிவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன்.
சேலம், திருப்பூர், பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகள் எந்த கட்சிக்கு என்பதை முடிவு செய்வதில்தான் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. இம்மாதிரியான இழுபறிகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவை கட்சியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்காது என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
எந்தவித பாதகமாகவும் அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது.
இதற்கிடையில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட அம்மாநில முதல்வர் என் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை அறிவித்திருக்கும் நிலையில் அங்கு தனித்து போட்டியிடப் போவதாக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது.
சென்னையிலிருந்து செய்தியை வழங்கியவர் நம்முடைய புதிய செய்தியாளர் முரளிதரன். செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டு அரங்கம். தயாரிக்கிறார் சாதாத், வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக கிரிக்கெட். உலக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு அமைப்பான ICC நடத்துகின்ற 2020 கிரிக்கெட்டுக்கான உலகக்கோப்பை பந்தயம் வங்கதேசத்தில் ஆரம்பமாகியிருக்கிறது. நேற்று மார்ச் 16 ஆரம்பித்த இந்த போட்டிகள் வரும் April 6 வரை நடக்கின்றன. இந்த 5வது T20 உலகக்கோப்பை பந்தயத்தில் இம்முறை முதற் தடவையாக 16 நாடுகளின் அணிகள் பங்கேற்கின்றன. பந்தயத்தின் முதல் கட்டத்தில் வலு குறைவாக இருக்கின்ற 8 அணிகள் 4 அணிகள் கொண்ட 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அணிகள் மற்ற அணிகளை எதிர்த்து விளையாட உள்ளன. முதற்கட்டத்துக்கான ஏ பிரிவில் வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், நேபாளம், ஹாங்காங் ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. பி பிரிவில் ஜிம்பாவே, அயர்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்டுகள், நெதர்லாந்து ஆகிய அணிகள் இடம்பெறுகின்றன. அந்த 2 பிரிவுகளிலும் புள்ளிகள் அடிப்படையில் முதல் இடத்தை பெறுகின்ற அணிகள் சூப்பர் 10 ஸ்டேஜ் என்கின்ற 2வது கட்டத்துக்கு தகுதி பெற இருக்கின்றன. அந்த கட்டத்தில் 5 அணிகள் கொண்ட 2 பிரிவுகள் இருக்கும். சூப்பர் 10 கட்டத்தின் பிரிவு 1 இலங்கை, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகிய அணிகளோடு முதல் சுற்றில் பி பிரிவில் முதலில் வரக்கூடிய அணி சேர்ந்து கொள்ளும். பிரிவு 2 மேற்கிந்திய தீவுகள், இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளோடு முதல் கட்டத்தில் ஏ பிரிவில் முதலிடம் பெறக்கூடிய அணி சேர்ந்து கொள்ளும். இந்த 2 பிரிவுகளிலும் உள்ள 5 அணிகள் தமக்கிடையே ரவுண்ட் ராபின் முறையில் 1-1 எதிர்த்து விளையாட உள்ளன. அந்த ஆட்டங்களுக்கு பின்னர் புள்ளிகள் அடிப்படையில் முதல் 2 இடங்களில் வரக்கூடிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற உள்ளன. கடைசியாக இறுதி ஆட்டத்தின் மூலம் உலகக்கோப்பை யாருக்கு என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது. நேற்று நடந்த குரூப் ஏ ஆட்டங்களில் ஆப்கானிஸ்தானை வங்கதேசமும், ஹாங்காங்கை நேபாளமும் வீழ்த்தியிருக்கின்றன. இன்று நடந்த குரூப் பி ஆட்டம் ஒன்றில் ஜிம்பாபே அயர்லாந்தை வெற்றி கொண்டிருக்கிறது. நெதர்லாந்தும் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளும் தற்போது மோதி வருகின்றன. இந்த T20 உலகக்கோப்பை பந்தயத்தோடு சர்வதேச 20 ஆட்டங்களில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக இலங்கையின் முன்னணி ஆட்டக்காரர்களான குமார் சங்கக்காராவும் மகேல ஜெயவர்தனவும் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். தில்ஷான் திலக்ரத்னவும் ரங்கன ஹேரத்தும் விரைவில் சர்வதேச 20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவது பற்றி அறிவிக்க உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. டென்னிஸ். கலிபோர்னியாவில் இருக்கின்ற இந்தியன் வெல்ஸில் நடந்து முடிந்திருக்கின்ற BNP பெரிபாஸ் ஓபன் டென்னிஸ் பந்தயத்தில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவாக் ஜேகோவிச் 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். சுவிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரரிடம் முதல் செட்டை தோற்றிருந்தாலும் கடுமையாக போராடி 2வது செட்டை கைப்பற்றிய ஜேகோவிச் 3வதும் கடைசியுமான செட்டை டை பிரேக்கரில் வென்றார். சென்ற மாதம் துபாயில் நடந்த பந்தயத்தின் இறுதியாட்டத்தை ஃபெடரரிடம் இழந்த ஜெகோவிச் அந்த தோல்வியை இந்த ஆட்டத்தில் ஈடு செய்திருக்கிறார் என்று கூறலாம்.
Haven't won a title so far this year till today and this is the first final and mentally it means a lot.
இது ஒரு சிறப்பான வெற்றி என்றும் இந்த வெற்றி தனக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் வெற்றி பெற்ற ஜெகோவிச் கூறினார். இந்தியன் வேல்ஸில் நடந்த இந்த பந்தயத்தில் பெண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா ஜிம்பாபேயின் காரா பிளாக் ஜோடி இறுதி ஆட்டத்தில் தோற்றிருக்கிறது. தாய்வானின் செய்சுவை மற்றும் சீனாவின் பெங் ஷுவாய் ஜோடியை எதிர்த்து விளையாடிய சானியா காரா ஜோடி முதல் செட்டை டை பிரேக்கரிலும் 2வது செட்டை 6-2 என எளிதாகவும் தோற்று சாம்பியன் பட்டத்தை தவறவிட்டது. செஸ். ரஷ்யாவின் காந்தி மன்ஷிஸ் நகரில் நடந்து வருகின்ற குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கான உலக செஸ் பந்தயத்தில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் சிறப்பாக விளையாடி வருகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்ற 8 வீரர்களுக்கு இடையில் நடக்கும் இந்த செஸ் போட்டியில் 2 வெற்றிகளை ஈட்டியிருக்கின்ற விஸ்வநாதன் ஆனந்த் தற்போது விளாடிமிர் கிராம்னிக்கை எதிர்த்து விளையாட இருக்கிறார். முதல் சுற்றில் லெவோன் அரோனியனை எதிர்த்து மிக அற்புதமாக வெற்றியை ஈட்டியிருந்த ஆனந்த் அடுத்த சுற்றில் முன்னாள் உலக சாம்பியன் வெஸ்லின் தோப்பலோவுக்கு எதிராக ஆட்டத்தை சமன் செய்திருந்தார். அதன் பின்னர் ஷக்ரியார் மாமத்யாரோவை தோற்கடித்து அநாயசமான வெற்றியையும் அவர் பெற்றிருக்கிறார். தனது சிறப்பான ஆட்டம் மூலம் இந்த பந்தயத்தை வெல்லக்கூடிய முக்கிய போட்டியாளர்களுள் தானும் ஒருவர் என்பதை 5 உலக சாம்பியனான ஆனந்த் நிரூபித்திருக்கிறார். தற்போதைய நிலையில் இந்த பந்தயத்தில் புள்ளிகள் அடிப்படையில் ஆனந்த் முதலிடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இந்த பந்தயத்தில் இன்னும் நிறைய ஆட்டங்கள் எஞ்சியிருக்க இந்த பந்தயத்தை ஆனந்த் வெல்வார் என்று கூறுவதும் கடினம்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்தவர் சாதாத், வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக தற்பொழுது வந்துள்ள உலகச் செய்தி ஒன்றுடன் விமல் சோக்குநாதன்.
உலகளாவிய ரீதியில் கல்வித்துறைக்கான விருதொன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தொழிலுக்கு மிகவும் பிரமிக்கத்தக்க பங்களிப்பு வழங்கிய ஒரு ஆசிரியருக்கு வழங்கப்படவிருக்கும் இந்த பரிசின் பெறுமதி $1,000,000 அதிகமானதாக இருக்கும். வாக்கி மாணிக்க கற்கள் இதயத்தால் நிறுவப்பட்டுள்ள இந்த விருது பரிசு தொகைக்கு துபாய் நாட்டின் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார். இந்த நிதியத்தின் கௌரவத்தலராக செயற்பட முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் கருத்து வெளியிடும்போது, தலை சிறந்தவர்கள் ஆசிரிய தொழிலுக்கு ஈர்க்கப்பட வேண்டும் என்றும் மிக உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டு பேணப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்.
தற்பொழுது வந்த உலகச் செய்தி ஒன்றை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.